கங்கை அணிந்தவா கண்டோ தொழும் விலாசா சதங்கையாடும் பாத வினோத
சுப்பிரமணியர் ஆலயம் வழங்கும் இந்த ஆன்மீக நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ இருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் வணக்கம் 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 வணக்கம். வாழ்க வளமுடன் அன்பர்களே. இன்றைய தியானம் ஐம்பெரும் வேள்வி. பல வடிவங்களில் இருக்கும் பரம்பொருளுக்கு என்னை பண்புடன் பகுத்து கொடுத்து விடுவேனாக. நித்தம் செய்யும் பரம்பொருள் வழிபாடே தேவ யக்ஞம். பக்தியுடன் பனுவல் படிப்பது ரிஷி யக்ஞம். பெற்றோருக்கு பணிவிடை செய்வதும் காலஞ்சென்ற முன்னோரை நினைப்பதும் அவர்களுக்கு வழிபாடு செலுத்துவதும் பிதிர் யக்ஞம். மக்களுக்கு தொண்டு புரிவது நர யக்ஞம். மற்ற உயிர்களிடத்து அன்பாயிருப்பது பூத யக்ஞம். இவ்வைந்தும் பெரும் வேள்விகளாம். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்துவற்றுள் எல்லாம் தலை என்பது திருவள்ளுவர் வாக்கு.
மலையாள கோவில் அறிவிப்பு. 24 நவம்பர் ஞாயிறன்று பிரதோஷத்தை முன்னிட்டு மாலை 6 மணி அளவில் ஸ்ரீ ருத்ரஹோமம், பின்னர் பூமிநாதர், தமிழரசி அம்பாள் மற்றும் நந்தி பெருமானுக்கு அபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற உள்ளன. பக்தர்கள் அனைவரும் இந்த விசேஷ பிரதோஷ பூஜையில் கலந்து கொண்டு சுவாமி அம்பாளின் அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
சென்று வந்தால் திருப்பம் வரும் உயர் திருவ
குரு பக்தி எதனையும் சாதிக்கும் என்பதை உணர்த்தும் ஒரு சம்பவம் ராமானுஜரின் வாழ்க்கையிலிருந்து. ஒரு நாள் ராமானுஜர் திருப்பதி மலையடிவாரத்தில் சீடர்கள் எழுப்பும் சந்தேகங்களுக்கு விளக்கங்களை சொல்லிக் கொண்டிருந்தார். அப்போது மோர் வாங்கலையோ மோரு என்று ஒரு பெண்மணியின் குரல் கேட்டது. ஒரு குல பெண்மணி தலையில் மோர்பானையை சுமந்து கொண்டு சென்று கொண்டிருந்தாள். சீடர்களுக்கு மோர் சாப்பிட வேண்டும் என்ற ஆசை உண்டாயிற்று. ஆனால் குருநாதரிடம் சொல்லவும் தயக்கம். எனவே ஆசையை அடக்கிக் கொண்டு பாடத்தில் கருத்தாக இருந்தனர். மோர்க்கார பெண்மணிக்கு இவர்கள் பாடம் படிப்பது தெரியவில்லை. ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று எண்ணி, ஐயா சாமி, நல்ல மோர் ஒரு தடவை குடிச்சீங்கன்னா தெம்பா இருக்கும், உஷ்ணமெல்லாம் ஓடி போய்விடும் என்று சொன்னபடி மோர்பானையை இறக்கி வைத்தாள். ஏற்கனவே பசியிலும் அசதியிலும் இருந்த சீடர்களுக்கு மோர்பானையை பார்த்ததும் வயிறு கபகபென்று இருந்தது. ஆளாளுக்கு எனக்கு எனக்கு என்று வாங்கி குடித்தனர். சிறிது நேரத்தில் பானை காலி. பிறகு மோர்காரி சீடர்களையும் ராமானுஜரையும் பார்த்தாள். அப்போது அவள் மனதில் இவர்களைப் போல நாமும் பக்தியில் திளைக்க வேண்டும் என்ற எண்ணம் உண்டாயிற்று. திடீரென்று அப்படி பக்தி உணர்வு எழுந்தது ஏன்? மகான்களின் பார்வை விசேஷம் அப்படிப்பட்டது. அப்போது ராமானுஜர் அவளிடம், நீ எங்களுக்கு கொடுத்த மோரின் விலை என்ன என்று கேட்டார். முதலில் காசு ஆசை இருந்த அவள் மனது இப்போது வேறு விதமாக மாறியிருந்தது. ராமானுஜரை பக்தியுடன் பார்த்து, காசெல்லாம் வேணாம் சாமி, அதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் என்றாள். அப்படின்னா காசுக்கு பதிலா பொருள் ஏதாவது வேணுமா என்று கேட்டார் சீடர் ஒருவர். ராமானுஜரை நமஸ்கரித்த அந்த பெண், எனக்கு காசும் வேண்டாம் பொருளும் வேண்டாம், பெருமாளை அடையணும், மோட்சம் கிடைக்கணும், அதுக்கு வழியை காட்டுங்க, சந்தோஷமா போய்விடுவேன் என்றாள். ராமானுஜர் வியப்புடன் பார்த்தார். ஆசார நியமங்களோ சாஸ்திர ஞானமோ அறியாத அவளுக்குள் மோட்சம் வேண்டும் என்ற ஆசை எப்படி தோன்றியது? இந்த கோரிக்கையை ராமானுஜரை எதிர்பார்க்கவில்லை. சில நிமிடங்களுக்கு பிறகு, கவலைப்படாதே அம்மா, உன் நல்ல குணத்திற்கு நிச்சயம் மோட்சம் கிடைக்கும், போய் வா என்றார். ஆனால் அந்த பெண்மணி விடவில்லை. உங்க வாக்கு பலிக்கட்டும் சாமி, அந்த மோட்சம் கிடைக்கிறதுக்கு வழியை காட்டுங்க, போய் சேர்றேன் என்றாள். ராமானுஜர் சிரித்தார். பிறகு அவளிடம், நீ நினைப்பது போல் மோட்சத்திற்கு வழிகாட்டுவதற்கோ மோட்சம் வழங்குவதற்கு உண்டான தகுதியோ எனக்கோ இங்கு கூடியிருக்கும் சிஷ்யர்களுக்கோ இல்லை. மேலே திருமலையில் இருக்கிறானே ஒருவன், ஏழு மலைக்கு சொந்தக்காரன், அவன்கிட்ட போய் கேள், உனக்கு வேண்டியதை எல்லாம் அருளுகின்ற தகுதி அவனுக்குத்தான் உண்டு என்றார். இதற்கு பிறகும் மோர்க்கார பெண்மணி நகர்வதாக இல்லை. அவள், சாமி, மேலே இருக்கிற பெருமாள் கிட்ட போய் எத்தனையோ தடவை மோட்சம் வேணும் மோட்சம் வேணும்னு கேட்டேன், ஆனா அவர் வாயை திறந்து பேச மாட்டேங்கிறாரே என்றாள் கவலையுடன். அப்படி இல்லம்மா, அவளுக்கு என்ன வேலை இருக்கோ அதை குறையா வச்சுக்காதே, நீ விடாமல் கேட்டுக்கொண்டே இரு, நிச்சயம் ஒரு நாள் மோட்சம் கொடுப்பார் என்றார் ராமானுஜர். இல்லைங்க சாமி, உங்களைத்தான் நம்புறேன் என்றாள். இவள் ஏதோ தீர்மானத்துடன் இருக்கிறாள் போலிருக்கிறதே என்று யோசித்தார் ராமானுஜர். பிறகு அந்த பெண்மணி, சாமி, எனக்கு மோட்சம் தர சொல்லி பெருமாள் கிட்ட சிபாரிசு செஞ்சு ஒரு ஓலை எழுதி தரணும், உங்களை மாதிரி பெரியவங்க கொடுத்தாதான் பெருமாள் சாமி கேட்பார் என்றாள் தெளிவாக. இதற்கு மேலும் மறுக்க முடியாது என்று உணர்ந்த ராமானுஜர் சிஷ்யனிடம் ஒரு ஓலையும் எழுத்தாணியும் கொண்டு வர சொன்னார். சீடர்களுக்கு வியப்பு தாங்கவில்லை. குருநாதர் கேட்டபடி கொண்டு வந்து கொடுத்தனர். ராமானுஜர் மேலே அண்ணாந்து பார்த்து ஏழுமலையானை மனதால் இருகரம் கூப்பி வணங்கி முகவரி எழுதும் இடத்தில் வெங்கடேச பெருமாள் திருமலை என்று குறிப்பிட்டு பெண்மணியின் கோரிக்கையை எழுதி தனது கையெழுத்தையும் போட்டு கொடுத்தார். ஓலையை வாங்கிய அடுத்த வினாடியே அந்த பெண்மணி ஆனந்தமாக திருமலை நோக்கி புறப்பட்டாள். மலையேறி பெருமாள் சன்னதிக்கு சென்று அங்குள்ள அர்ச்சகர்களிடம் சிபாரிசு கடிதத்தை கொடுத்தாள். அர்ச்சகர்கள் குழப்பத்துடன், இது என்ன ஓலை என்று கேட்டனர். மோர்க்கார பெண்மணி முழு விவரத்தையும் கூறினாள். அர்ச்சகர்கள் ராமானுஜர் கொடுத்த ஓலை என்றதும் மறுப்பேதும் சொல்லாமல் பெருமாளின் காலடியில் சமர்ப்பித்தனர். ராமானுஜரின் சிபாரிசை ஏற்றுக்கொண்ட பெருமாள் வானில் இருந்து புஷ்பக விமானத்தை விஷ்ணு தூதர்களுடன் அனுப்பி மோர்க்காரியை வைகுண்டத்திற்கு அழைத்து வரச் செய்தார். உடையவர் உடையவர் என்று கொண்டாடுவதன் சூட்சமத்தை உணர்த்துகிற சம்பவம் இது. தெய்வ பக்தி சாதிக்காததை குரு பக்தி சாதிக்கும் என்பதை உணர்த்தும் சம்பவம் இது.
வணக்கம் அன்பர்களே, நமது திருக்கோவிலில் ஒவ்வொரு மாத இறுதி சனிக்கிழமை அன்று காலை 10 மணி அளவில் நவகிரக சாந்தி ஹோமம், கலச பூஜை, அபிஷேகம், அலங்காரம், ஆராதனை நடைபெறும். அன்பர்களே, இந்த பூசையில் கலந்து கொண்டு நவகிரகத்தின் தியான பலன்களை பெறுமாறு வேண்டிக் கொள்ளுகின்றோம். சூரியனை தியானம் செய்தால் செல்வம், கீர்த்தி, ஆயுள் ஆகியன உண்டாகும். சந்திரனை தியானம் செய்தால் உடல் நலம், நட்பு ஆகியவற்றை பலப்படுத்தலாம். செவ்வாயை நோக்கி தானம் செய்தால் மன வலிமையும் வெற்றியையும் அளிக்கும். புதனோ செல்வம் வெற்றியை கொடுக்கும். வியாழனை தியானம் செய்தால் புகழும் மேன்மையும் அறிவும் கொடுக்கும். வெள்ளி தியானம் செய்தால் உடல் நலம் மன அமைதி ஆகியவற்றை அளிக்கும். சனியை தியானம் செய்தால் நீண்ட ஆயுள் உயர் புகழ் அளிக்கும். ராகுவையும் கேதுவையும் தியானித்தால் எல்லா வளங்களும் பெறலாம். எனவே அன்பர்களே, நமது திருக்கோவிலில் நடைபெறும் இறுதி சனிக்கிழமை நவகிரக ஹோமத்தில் கலந்து கொண்டு இறையருள் பெறுமாறு உங்களை வேண்டிக் கொள்ளுகின்றோம். ஆறுமுகனின் பன்னிரு கரங்களில் எத்தனையோ ஆயுதங்கள் இருந்தாலும் வேலுக்குத்தான் தனிச்சிறப்பு. இறைவனின் ஆயுதங்களில் தனியே வைத்து வழிபடும் முறை வேலுக்கு மட்டும்தான் உண்டு. பழங்காலத்தில் இருந்தே வேல் வழிபாடு நடப்பது நாம் சிலப்பதிகாரத்தின் மூலம் அறியலாம். வெற்றிவேல், வீரவேல், சக்திவேல், ஞானவேல், கூர்வேல், வடிவேல் என பல்வேறு சிறப்பு அடைமொழியுடன் வேலை வர்ணிப்பது நமது சங்ககால நூற்கள். வேல் பூசிக்கு மேல் சிறந்த பூசை எதுவும் இல்லை. வேல் பூசை போல் எளிமையான பூசையும் எதுவும் இல்லை. மனதார வேல் வேல் என்று ஓதுவதும், வேலை மனதிலே நிறுத்தி தியானிப்பதும், வேலை வழிபடுவோருக்கு வினைகள் யாவும் பட்டொழியும். இதனைத்தான் வேலுண்டு வினையில்லை என்பர். இத்துணை சிறப்பு ஒருங்கே அமையப் பெற்ற வேலுக்கு நமது திருக்கோவிலில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வேல் அபிஷேகம் செய்யப்பட்டு வருகின்றது. அன்பர்கள் பால், தேன், பன்னீர், பழச்சாறு, இளநீர், பஞ்சாமிரதம் என இவற்றில் யாதேனும் ஒன்றால் அபிஷேகம் செய்து மகிழலாம். இந்த வேல் பூசை செவ்வாய் அன்று எந்த நேரத்திலும் செய்யலாம்.
கோவில் அறிவிப்பு. 24 நவம்பர் ஞாயிறன்று பிரதோஷத்தை முன்னிட்டு மாலை 6 மணி அளவில் ஸ்ரீ ருத்ரஹோமம், பின்னர் பூமிநாதர், தமிழரசி அம்பாள் மற்றும் நந்தி பெருமானுக்கு அபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற உள்ளன. பக்தர்கள் அனைவரும் இந்த விசேஷ பிரதோஷ பூஜையில் கலந்து கொண்டு சுவாமி அம்பாளின் அருளை பெறுமாறு கேட்டுக் கொள்கிறோம்.
வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாது உயிர்கள் வாழ, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். அன்பர்களே, இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுறுகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் 104.6 பண்பலை வரிசையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்ளுகின்றோம். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களது கருத்துக்களை இவனை 2638854 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு பேரன்புடன் கேட்டுக்கொள்ளுகின்றோம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க, வாழ்க வளமுடன் வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.